வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை கீறுஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பேனும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பேனும், விந்தை கீறுஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் கொல்கதா என்ற தலைப்பில் வெளியான MP3 CD எங்களிடம் உள்ளது. தேவைப்படுவோர் இதனை வாங்குவதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ள உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது தொலைபேசி எண் 0444-908-1221. மறுபடியும் 0444-908-1221.
தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமையாவும் அற்பமே, விந்தை கீறுஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆசிக்கெல்லாம் ஊற்றமற்ற ஜீவநதியாம், உங்குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றமற்ற ஜீவநதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மையடைந்து மேன்மையாகினேன், தூய்மையடைந்து மேன்மையாகினேன், விந்தை கீறுஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.
வெண்ணி வீலா கை காணின்று சிந்துததோ துயரோடன்பு, சென்னி வீலா கை காணின்று சிந்துததோ துயரோடன்பு. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன், என்னாலிலுமே எங்கும் காணேன். விந்தகிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். எந்தாரும் பொருளிடாகும், எந்தாரும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் மக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-1225.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:6 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது என்ன? யோனாவின் செய்தியை கேட்ட மக்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தினார்கள். அது மட்டுமல்ல, யோனாவினுடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பி உண்மையான தேவனையும் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய செயல் ராஜாவையும் அப்படிப்பட்ட செயலுக்கு வழிநடத்துகிறது. அருமையானவர்களே, மக்கள் இப்படிப்பட்ட மனம் திரும்புதலிலே ஈடுபடும் பொழுது பாவம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒரு ஆழமான மனம் திரும்புதலுக்குள்ளே வந்துவிட்டார்கள். அவர்கள் தேவனிடத்தில் திரும்பி தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்களும் தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடினீர்கள் என்றால் அவர் இரக்கமுள்ளவர் என்பதை கண்டுகொள்வீர்கள். அவருடைய இரக்கத்திற்காக எப்பொழுதாவது நீங்கள் மன்றாடியதுண்டா? யோனா 3:7 பாருங்கள்.
மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும்.
முன்பு அநேகர் குடிப்போதையிலே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தண்ணீரையும் குடிப்பதில்லை என்று கூறினார்கள். ஏன்? தேவனிடத்திலே அவ்வாறு தங்களை தாழ்த்தினார்கள். வசனம் 8 பாருங்கள்.
மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள்.
அருமையானவர்களே, நீங்களும் பாவத்திலிருந்து பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவரிடம் வாருங்கள். நீங்கள் அவ்வாறு அவரிடத்திலே வரும்பொழுது பாவத்திலிருந்து திரும்பி விடுவீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருக்க முடியாது. நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதே அவரை ஏற்றுக்கொண்டதின் அடையாளம். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொன்னார். நினைவே மக்கள் மிகவும் வன்முறை செய்கிறவர்கள், மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், அவர்கள் அதிகமாக கலவரத்தில் ஈடுபடுகிறவர்கள், கொடூரமானவர்கள். இப்பொழுது அவை எல்லாவற்றினின்றும் திரும்பி தேவனுடைய இரக்கத்திற்காக கதறும்படியாக அந்த ராஜா கேட்டுக்கொண்டான். இங்கே ஒரு வித்தியாசமான காரியம் நடைபெற்றது. முழு நகரமும் தேவனிடத்திலே திரும்பியது. இது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் பிரியமானவர்களே. மட்டுமல்ல, ஆச்சரியமான ஒரு காரியமும் கூட. அரியணையில் இருந்த அரசன் முதல் வயலில் இருந்த விவசாயி வரை எல்லாரும் தேவனிடத்திலே திரும்பினார்கள். அவர்கள் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள், தேவனை விசுவாசித்தார்கள். அது எவ்வளவு மகிமையான அற்புதமான ஒரு நேரமாயிருந்திருக்கும் இல்லையா? நாம் இன்று அநேக இடங்களிலே எழுப்புதல் ஏற்பட்டதாக கேள்விப்படுகிறோம். சில இடங்களிலே ஏற்படுகின்ற எழுப்புதலை எழுப்புதல் என்றே அழைக்க முடியாது. அந்த இடங்களிலே தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையான அசைவாடுதலை காண இயலவில்லை. தேவனுடைய வார்த்தை எங்கேயெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உபதேசிக்கப்படுகிறதோ, அங்கேயெல்லாம் தேவனுடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும். ஆனால் அதை எழுப்புதல் என்று சொல்ல முடியாது. ஆனால் சபையானது தேவனுடைய வார்த்தையை பெறுவதிலே, ஆத்மாக்களை கிறிஸ்துவனிடத்திலே சேர்ப்பதிலே, அவர்களை விசுவாசத்திலே வளர்ப்பதிலே செயலற்று காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சபை என்று சொல்லும் பொழுது அது விசுவாசிகளான உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நீங்கள் எந்த சபை பிரிவை சேர்ந்தவர்களானாலும், எந்த ஐக்கியத்தை சேர்ந்தவர்களானாலும் பரவாயில்லை, அங்கேயும் சிலர் உண்மையிலேயே விசுவாசிகளாக இல்லாதவர்கள் உறுப்பினர்களாக காணப்படுவார்கள். சபையிலே பிரச்சனைகள் எழும்ப காரணம் இவர்கள்தான். இவர்கள்தான் சபையிலே பிரச்சனைகளை கிளப்பி விடுகிறவர்களாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் மீது விசுவாசம் இல்லை. ஆகவே தேவனுடைய சபையிலே பயமில்லாமல் விளையாடுகிறார்கள். யோனா நினைவே பட்டணத்திற்குள்ளே சென்று தேவனுடைய செய்தியை அறிவித்தார். முழு பட்டணமும் தேவனிடமாக திரும்பியது. இதற்கு முன்பு இதைப்போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. உண்மையிலே நோவாவிற்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்ததில்லை. ஆனால் யோனாவிற்கு கிடைத்தது. இந்த நகரம் தன்னிடமாக திரும்பினால் தேவன் என்ன செய்வார்? ராஜாவே, இந்த கேள்வியை கேட்கிறதை நாம் யோனா 3:9-10 பார்க்கிறோம். கவனியங்கள், யோனா 3:9-10.
யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாத படிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்.
நாம் இங்கே தேவனுடைய மனஸ்தாபத்தை குறித்து பார்க்கிறோம். இதை வேதத்திலேயே மிகவும் கடினமான வாக்கியம் என்று சொல்லலாம். தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்வதின் பொருள் என்ன? தேவன் மனஸ்தாபப்படுவாரா? மனஸ்தாபப்படுதல் என்பதற்கு சிந்தையை மாற்றுவது என்று அர்த்தமாகும். அப்படியானால் இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுவாரா? தேவனுடைய குறிப்பிடத்தக்க பண்புகளிலே ஒன்று, தேவன் மாறாதவர். அவர் ஒருபொழுதும் மாறிப்போகிறதில்லை. தேவன் மாறுவதற்கு அவசியமே இல்லை. அவர் முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே வெளிவரும் பத்திரிகைகள் எதுவும் அவருக்கு உலக நடப்பை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. தேவன் இந்த உலக தலைவர்களிடத்திலிருந்தோ மேதைகளிடத்திலிருந்தோ அன்றைய நிலையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவர்கள் அவருக்கு எதையுமே போதிக்க முடியாது. தேவன் ஒன்றின் முடிவை ஆரம்பத்திலேயே அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் மனமாற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆரம்பத்திலேயே போட்டுவிட்ட திட்டப்படியே இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் மாறமாட்டார். இங்கே வேதம் என்ன சொல்கிறது? தேவன் மனஸ்தாபப்பட்டு தான் செய்ய நினைத்ததை செய்யாமல் மாறிவிட்டார் என்று சொல்கிறது. இதை கவனமாக வாசியுங்கள். வேதத்திலே சில வாக்கியங்கள் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளன. அதாவது, மனித பண்புகளை தேவனுடைய பண்புகளிலே ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே சில உடல் ரீதியான, மன ரீதியான மனித பண்புகள் தேவனுடைய பண்புகளை விளக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவது, மனிதனுடைய உடல் ரீதியான பண்புகள் சிலவற்றை தேவனுடைய பண்பிலே ஏற்றி கூறுவதை நாம் பார்க்கலாம். 2:16-9 பாருங்கள். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இவ்வாறு கூறுவதனாலே தேவனுக்கும் நம்மை போல இரண்டு கண்கள் உண்டு என்ற அர்த்தமா? அவ்வாறு அவருக்கு கண்கள் இருந்தால் அவை ஊதா நிறமானவையா, கருப்பு அல்லது செம்பழுப்பு நிறமானவையா? தேவன் ஆவியாயிருக்கிறார். நமக்கு இருப்பது போல அவருக்கு கண்கள் இல்லை, ஆனால் நமக்கு கண்களை படைத்த அவரால் காண இயலும். கண்கள் இல்லாமலேயே காண இயலும். இந்த ஊரில் இருக்கிற, இந்த தெருவில் உள்ள, இந்த என்னுடைய பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர் அறிவார், அவர் புரிந்து கொள்வார். ஆகவே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது நம்மாலும் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதுவே மனித பண்புகளை தேவனுடைய பண்புகளின் மீது ஏற்றிச் சொல்வது என்பதாகும். நம்மை போன்றே அவருக்கும் கண்கள் இருப்பதாக பாவித்து சொல்வது, இது நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுவது. அதேபோல வேதத்திலே தேவனுடைய விரலை பற்றியும் கரத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் அவரை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. ஆனால் என்னுடைய விரலையும் கரத்தையும் உண்டாக்கிய அவருக்கு என்னை போன்ற கரமும் விரலும் இல்லை, ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆனால் சங்கீதம் 19:1 என்ன சொல்கிறது? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கரங்களின் கிரியை என்பது விரல்களின் கிரியையை குறிக்கிறது. ஜான் வெஸ்லி இதை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், இதற்கு அவர் பாதி முயற்சியை கூட மேற்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். விரல்களின் பணி ஊசியை கொண்டு வலையை பின்னுவதாகும். இதற்கு அதிக பலம் தேவையில்லை. இந்த வலை பின்னுதலை கற்பதற்கு முன்பு 6 உட்கார்வதற்காக பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை கற்பதும் செய்வதும் எளிதுதான். அதேபோல தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், இது அவருடைய விரல்களின் பணிதான் என்று சொல்கிறார். அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையை சற்றே பாருங்கள். ஏசாயா தேவனுடைய ரட்சிப்பையும் மீட்பையும் குறித்து சொல்லும்பொழுது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கூறுவதை ஏசாயா 53:1 பார்க்கிறோம். இங்கே புயம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் கூட அவர் விரல்களினாலே படைத்துவிட்டார். ஆனால் ரட்சிப்பை அவருடைய புயத்தினாலேதான் உண்டாக்கியிருக்கிறார். அதாவது இதற்கு அதைவிட அதிகமாகவே பலம் தேவையாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தை படைப்பதை விட மனிதனை மீட்பதே அவருக்கு கடினமான பணியாக இருந்தது. அடுத்ததாக மனிதனுடைய சில மன இயல் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் தேவனுடைய பண்புகளோடு இணைத்து வேதம் சொல்கிறதை பார்க்கலாம். உதாரணமாக தேவனுடைய கோபம். கர்த்தர் கோபம் கொள்வாரா? ஆம், அவர் கோபம் கொள்வார். அவர் துன்மார்க்கன் மீது எப்பொழுதும் கோபம் கொண்டிருப்பார். தேவன் கோபப்படுவார், ஆனால் நீங்களும் நானும் கோபம் கொள்வது போல அவர் கோபப்படுவதில்லை. நம்மை குறித்து யாராவது சற்று குறைவாக கூறிவிட்டாலும் கூட நாம் உடனே கோபத்தின் உச்சிக்கு போய்விடுகிறோம். ஆனால் தேவன் இப்படிப்பட்டவற்றையெல்லாம் கருத்திலே கூட கொள்வதில்லை. அவர் எளிதிலே கோபம் கொள்வதில்லை. இவருடைய கோபமெல்லாம் எல்லா துன்மார்க்கத்திற்கும் பாவத்திற்கும் எதிராக இருக்கிறது. அதேபோல தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் இதை குறித்தும் புரிந்து கொள்ள முடியும். ரூத் என்ற சிறிய புத்தகத்திலே தேவன் ஒரு மனித பிரகாரமான அன்பை எடுத்துக்கொண்டு தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆண் பெண்ணின் மீது கொள்ளும் அன்பு அங்கே ஓவியம் போல தேவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பை விளக்குகிறது. மட்டுமல்ல, சபை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு சற்று வெளிப்படுத்துகிறது. ஆம், தேவன் என்னிலேயும் உங்களிலேயும் அன்பாயிருக்கிறார். அவர் உங்களை நேசியாதபடிக்கு உங்களால் தடை செய்ய முடியாது. இங்கே யோனா புத்தகத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் மனஸ்தாபப்பட்டார். இதற்கு தேவன் தம் சிந்தையை மாற்றினார் என்று அர்த்தமாகும். நம்முடைய மனம் திரும்புதலுக்கும் இதுவே அர்த்தம். நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய சிந்தையை மாற்றுகிறோம். நாம் முன்பு தவறான பாவமான காரியங்களை செய்திருப்போம், ஆனால் இப்பொழுது அவைகள் தவறானவை என்று அறிந்து விட்டு விடுகிறோம். தேவனுக்கு நேராக திரும்பி தேவனிடத்திலே சென்று அவற்றிற்காக மன்னிப்பு கேட்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பக்கத்திற்கு வந்துவிட்டோம். சரி, தேவன் சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? ஐயோ, நான் தவறு செய்துவிட்டேன், நான் நினிவையை அழித்திருக்கக்கூடாது என்று அவர் சொல்லுவாரா? இல்லை பெரியமானவர்களே. இந்த யோனா நியாய தீர்ப்பின் செய்தியோடு அந்த நினிவேக்கு சென்ற பொழுது அந்த மக்களுக்கு 2 தெரிந்தெடுப்புதான் இருந்தது. ஒன்று, அவர்கள் தேவனுடைய செய்தியை புறக்கணிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 ஒன்றைத்தான் அவர்கள் செய்ய முடியும். அவர்கள் நினைத்தால் தேவனுடைய செய்தியை புறக்கணித்திருக்க முடியும், அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்க முடியும். அவ்வாறு செய்திருப்பார்களானால் அவர்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். தேவன் அதை ஒருபொழுதும் மாற்றியதில்லை. அடுத்ததாக அவர்கள் தேவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியும், அவர்களால் தேவனிடத்திலே திரும்ப முடியும். அவ்வாறு செய்தால் தேவன் அவர்களை விடுவித்து ரட்சிப்பார். தேவன் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறியதே இல்லை. இது நினைவே மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். அவருடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறதோ, மக்கள் அவரை விட்டு தூரம் போகிறார்களோ, அவர்கள் எல்லாருமே தொலைந்து போனவர்களே. ஆனால் யார் யார் தேவனிடத்திலே மனம் திரும்புகிறார்களோ அவர்களை அவர் ரட்சிக்கிறார். அவர்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய மாறான அன்பு பண்பு இதுதான். இப்பொழுது சொல்லுங்கள், யார் மனம் மாறினார்? தேவன் சிந்தையை மாற்றிக்கொண்டாரா? இல்லை. ஆனால் அவர் அவ்வாறு மாற்றிக்கொண்டது போல பார்ப்பதற்கு தெரியும். யோனா அவர்களை பார்த்து, ஆம், 40 நாட்கள் தான் உள்ளன, இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது, தேவன் இதை அழிக்கப் போகிறார் என்றார். ஆனால் தேவன் நினைவையை அழிக்கவில்லை. அப்படியானால் தேவன் தம்முடைய வார்த்தையை மீறிவிட்டாரா? இல்லை. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த நகரத்திற்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே இருந்தன. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் அழிக்கப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பினார்கள். தேவன் சிந்தையை மாற்றவே இல்லை. மக்கள் மனம் திரும்பும் போதெல்லாமே தேவன் ரட்சிக்கிறார். நினைவிலே மட்டுமல்ல, இன்று வரை அதைத்தான் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். யோனாவின் சரித்திரத்திலே தேவன் சிந்தையை மாற்றிக்கொண்டது போல தோன்றினாலும், உண்மையில் நினைவேயின் மக்கள்தான் தங்கள் சிந்தையை மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை ரட்சித்தார். இது அவருடைய மாறாத திட்டம். நாம் இப்பொழுது யோனா 4 அதிகாரத்தின் 1 வசனத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த 4 அதிகாரம் யோனா புத்தகத்தின் பின் சேர்க்கை போல காணப்படுகிறது. ஏனென்றால் 3 அதிகாரத்தோடு யோனாவின் ஊழியம் நிறைவு பெற்றுவிடுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த புத்தகத்தை ஒரு புகைவண்டி நிலைய கால அட்டவணை போல பிரிக்கலாம். 3 அதிகாரத்திலே யோனா வட இஸ்ரவேல் தேசத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு புறப்படுகிறார். அவர் சென்றடைய வேண்டிய இடம் நினிவே. அங்கே சென்றடைவதற்கு 3 அதிகாரங்கள் கடந்து போய்விட்டன. இருந்தபோதிலும் அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டார். முழு நகரமும் தேவனிடத்திலே திரும்பிவிட்டது. அங்கேயே யோனாவின் புஸ்தகம் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது பிரச்சினை நினிவேயோடு இல்லை, யோனாவினிடத்திலேதான் இருக்கிறது. யோனா ஒரு பிரச்சினைக்குரிய பிள்ளை. ஒரு புரஜாதியான பாவம் நிறைந்த கொடூரமான நினிவே பட்டணத்தை விட பின்வாங்கி போகும் யோனா போன்ற தீர்க்கதரிசியினிடமே தேவனுக்கு அதிக பிரச்சினைகள். ஒருவேளை யோனாவினிடத்திலே நான் இருந்தால் எப்படி இருப்பேன் என்று யோசித்து பார்த்தேன். நான் யோனாவைப் போல நினிவேக்கு சென்று செய்தியை அறிவித்த பின்பு அங்கே ஏற்படும் மாற்றத்தை பார்த்தவுடன் உடனே ஊருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தேவ பிள்ளைகள் எல்லாரிடத்திலையும் தேவன் செய்த அற்புதமான காரியத்திற்காக துதிக்கும்படி சொல்லியிருப்பேன். நினைவிலே ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஒருவேளை யோனாவைப் போல மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பேன் என்றால் அவர் எப்படி உணர்ந்தாரோ அப்படியேதான் நானும் உணர்ந்திருப்பேன். ஆனால் நினைவேயின் மாற்றத்தைக் கண்டு யோனா காண்பித்த உணர்வுகள் நம்ப முடியாதவை. உண்மையிலே என்னை பொறுத்தமட்டிலே எனக்கு பிரச்சினை மீனோடு இல்லை, யோனாவோடுதான். அவர் ஒரு பிரச்சினைக்குரிய மனிதராயிருக்கிறார். துவக்கத்திலே அவர் ஒரு திசையிலே போகும்படி அழைக்கப்பட்டார், ஆனால் வேறு திசையிலே சென்றார். நாம் அதை புரிந்து கொள்ள மாட்டோம். ஏன் இவ்வாறு செய்தார் என்று யோசிப்போம். ஆனால் நாம் எத்தனை முறை தேவன் போகச் சொல்கிற திசையை விட்டு எதிர் திசையிலே போயிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது யோனாவின் நிலை நமக்கும் புரியும். பிரியமானவர்களே, இப்பொழுது யோனா ஒரு புதிய இடத்தை அடைய வேண்டியதாயிருந்தது. அவர் நினிவேயை விட்டு மகிழ்ச்சியோட வெளியேற வேண்டும். இப்பொழுது அவர் ஆமணக்கு செடியினிடத்திலே செல்ல வேண்டும். யோனா நகரத்தை விட்டு வெளியேறி அங்கே ஒரு சிறிய இடத்தை கண்டு சிறிது ஓய்வு எடுக்க வேண்டும். அவர் நகரத்தை விட்டு வெளியேறும் பொழுது அவருடைய அடையும் இடம் நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு சிறிய இடமாக இருக்கிறது. அப்பொழுது அவர் தேவனுடைய இருதயத்தை சென்றடைகிறவராக இருக்கிறார். தேவனுடைய இருதயத்தை சென்றடைவதை விட ஒருவருக்கு இந்த உலகத்திலே வேறு சிறந்த ஒரு இடம் எதுவுமே இல்லை. அந்த இடத்தையே இப்பொழுது தீர்க்கதரிசி சென்றடைய போகிறார். சரி, தேவன் யோனாவை இப்பொழுது தன்னுடைய கருத்திற்கு நேராக வெல்லப் போகிறார். தேவன் உங்களுடைய என்னுடைய சுய சித்தத்திலே ஒருபொழுதும் தலையிடுகிறவர் அல்ல என்பதை இந்த அதிகாரத்திலே நமக்கு நடைமுறையிலே காண்பிக்கப் போகிறார். அவர் உங்களுடைய எந்த காரியத்திலையும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். உங்களுக்கு சுயமான விடுதலையான சித்தம் இருக்கிறது. தேவன் வானத்தை விட்டு இறங்கி சிலுவை வழியாக வந்து உங்கள் இருதயத்தை தான் தட்டுகிறார். அதை தாண்டி அவர் உள்ளே வர வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் இருதய கதவுகளை திறக்க வேண்டும். நீங்கள் திறக்காத பட்சத்திலே அவர் கட்டாயப்படுத்தி உள்ளே நுழைகிறதில்லை. அவர் கதவை தள்ளிக்கொண்டோ உடைத்துக் கொண்டோ உங்கள் இருதயத்திற்குள்ளே வருவதில்லை. அது மட்டுமல்ல, அவர் அலையாத விருந்தாளியாகவும் உங்களுக்குள்ளே வருவதில்லை. நீங்கள் இயேசுவே என் உள்ளத்திற்குள்ளே வாரும் என்று அழைத்தால் மட்டும்தான் வருவார். இப்பொழுது தேவன் நினிவேயை வெறுத்த உறுதியான சித்தத்தோடு நிற்கிற பின்வாங்கி போய்க் கொண்டிருக்கும் தீர்க்க தரிசியோடு இடைபட போகிறார். யோனாவை தன் கருத்திற்கு தன் சித்தத்திற்கு நேராக கொண்டு வர முயற்சி செய்ய போகிறார். இதேபோலத்தான் அருமையானவர்களே, தேவன் உங்களையும் தன் பக்கமாக தன் சித்தத்திற்கு நேராக வெல்ல முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை தம் சித்தத்தின் பாதையிலே கொண்டு செல்வார். யோனா 4 முதலாம் வசனத்தை பாருங்கள்.
யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு
யோனா நினிவேயை வெறுத்தார் என்று முன்னரே சிந்தித்தோம். ஆகவே அவர் அங்கே வர விரும்பவில்லை. பின்னர் தேவனுடைய குறுக்கீட்டினாலே நினிவேக்கு வந்தார். அப்பொழுதும் அவர் விருப்பத்துடன் வரவில்லை, வேண்டா வெறுப்போடேதான் செய்தியை கொடுத்தார். அவர்களை மனம் திரும்பும்படியாக அழைத்ததாக இங்கே வசனத்திலே பார்க்க இயலவில்லை. அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்றுதான் நியாய தீர்ப்பின் செய்தியையே அவர் அறிவித்தார். ஆனால் தேவ கிருபையினாலே அந்த பட்டணத்தார் யாவரும் மனம் திரும்பினார்கள். இது யோனாவிற்கு மிகவும் விசனமாயிருந்தது. சாதாரணமான கோபமில்லை, கடும் கோபம் கொண்டார். ஒரு தேவ ஊழியன் இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கலாமா? நினிவே மனம் திரும்பியதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அல்லவா அவர் சொல்லியிருக்க வேண்டும்? பின்வாங்குகின்ற மக்கள் இவ்வாறுதான் யோனாவை போல காணப்படுவார்கள். தான் சொன்னது நிறைவேற வேண்டும் என்றுதான் விரும்புவார்களே ஒழிய தேவன் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது இப்படிப்பட்டவர்களுக்கு பிடிக்காது. அருமையானவர்களே, நீங்கள் விரும்பினது போல கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கோ உங்கள் ஊழியத்திலேயோ செய்யவில்லை என்றால் நீங்கள் எவ்வாறு காணப்படுகிறீர்கள்? சற்றே யோசித்து பாருங்கள். சரி, இது தேவ சித்தம் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை. யோனாவை போல தேவனிடத்திலே கோபம் கொள்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? சற்று யோசித்து பார்த்து உங்களை தாழ்த்தி பரிபூர்ணமாய் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணம் செய்வீர்களா? அப்பொழுது தேவன் உங்களையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-9081-221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16.